الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. فقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من سره أن يمد له في عمره ويزاد له في رزقه فليبر والديه وليصل رحمه. وقال عليه الصلاة والسلام أيضا ما نحل والد ولدا نحلا أفضل من أدب حسن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்து வ ஸலாமும் இறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இரண்டு தலைப்புகளுக்குள் அடங்கும். ஒன்று அவருடைய பொருளாதார பிரச்சனை, இன்னும் ஒன்று அவருடைய உடலியல் ரீதியான பிரச்சனை. இரண்டும் சீராக இருப்பதைத்தான் ஒவ்வொருவரும் ஆசிக்கின்றோம், விரும்புகின்றோம். இந்த இரண்டு பிரச்சனைகள் தான், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தலைப்புக்குள் அடங்கும். பொருளாதார பிரச்சனை, பொருளாதாரம் இருந்தால் அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியமான நோயன்ற ஒரு உடல். இந்த இரண்டையும் சீர் செய்வதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளையும் பல சிரமங்களையும் மேற்கொள்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு பிரச்சனைகளும் சீராகுவதற்கு நாம் வெளியில் ஒன்றையும் தேட தேவையில்லை. நமக்குள் இருக்கிறது, நமக்கு பக்கத்தில் இருக்கிறது, நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிறது, அதற்குரிய விமோசனம், அதற்குரிய விடிவு. அது என்ன தெரியுமா? நேரடியாக நான் தலைப்புக்கு வருகிறேன். கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே ஓதிய குர்ஆன் வசனங்களை விளங்கப்படுத்த முன்னர் சொன்ன ஹதீஸை நான் ஞாபகம் ஓட்டுகிறேன். அந்த ஹதீஸில் இரண்டு வாக்குறுதிகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, யாருக்கு இந்த இரண்டு விடயங்களும் கிடைப்பது விருப்பமாக இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமோ, அவர் செய்ய வேண்டியது இரண்டு விடயங்கள். மன் சர்ரஹு அய்யுமத்தலஹு ஃபி உம்ரி, யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டுமோ, வயுஸாதலஹு ஃபி ரிஸ்கி, யாருடைய பொருளாதாரம் பெருக வேண்டுமோ, ஆயுளிலும் அபிவிருந்தி பொருளாதாரத்திலும் அபிவிருந்தி யாருக்கு கிடைப்பது மகிழ்ச்சியாக இருக்குமோ, அவர் செய்ய வேண்டியது இரண்டு விடயங்கள். அதில் நான் பேசுவது ஒரு விடயம், ரஹிமா, பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கட்டும், இனபந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும், வாழிதை பெருள் வாழிதை, பெற்றோர்களுக்கு நல்லவர்களாக இருப்பது இந்த இரண்டு பிரச்சினைகளுக்குமான தீர்வு. புராணாயத்தோதிலே தொடராக வருகின்ற சில ஆயத்துகளையும் வேறொரு சூராவுடைய ஆயத்தையும் ஓதினே. அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பை ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டால் விழிப்புணர்ச்சியுடன் பிரசங்கத்தை கேட்பதற்கு ஏதுவாக இருக்கும். இரண்டு தலைப்புகளை இணைத்து பேசப் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒன்று, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான சில விடயங்கள். அதே சமயம் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய சில கடமைகள், இரண்டையும் இணைத்து என்னுடைய தலைப்பை நான் தொடர்வேன். இந்த பெற்றோர்களுடைய உபகாரத்தை இஸ்லாம் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறது? வக்கபா ரப்புக், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு முடிவு, இறைவனுடைய தீர்ப்பு. அல்லாஹ் தஅபுது இல்லா இயா, அவனை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும், இபாதத்துல்லாஹ். அது அடுத்ததாக இரண்டாம் இலக்கம், இபாதத்துக்கு அடுத்த இடம் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும். குறிப்பாக உபகாரம் பெற்றோர்களுடைய ஆரோக்கிய காலத்தில், பெற்றோர்களுடைய இளம் பருவத்தில், பெற்றோர்களும் பிறரின் பக்கம் தேவை இல்லாத சுறுசுறுப்பான காலத்தில் செய்யப்படுவது அநேகமாக நடக்கும். வயோதிக பருவத்தில் தான் ஒதுக்கப்படுகிறார்கள். இம்மா எவ்வளவுன்னா இந்த கல்வி அதுவுமா அவுக்கிலாகுமா, இருவரில் ஒருவர் உங்களிடம் என்றால் என்ன, அவர்கள் உங்களிடம், உங்களுடைய கண்காணிப்பில், உங்களுடைய பராமரிப்பில் உலக வாழ்க்கையில் வயோதிபத்தை அடைந்தால் இருவரும் அல்லது இருவரில் ஒருவர், சிலர் ஆயத்தை தவறாக விளங்கினார்கள் தெரியாது, அந்த ஆயத்துடைய கருத்து என்ன தெரியுமா, சி என்று கூட சொல்லக்கூடாது. சிலர் நினைக்கிறார்கள் தெரியாது சி என்று மாத்திரம் சொல்லக்கூடாது, வேறு அசிங்கமான வார்த்தைகளை பேசலாம் என்று விளங்கினார்களோ தெரியாது. சி என்று சொல்வதில்லை, ஆனால் நாம் அந்த வார்த்தைகளை கேட்டு சி என்று சொல்வோம், அப்படி அசிங்கமாக பேசுவார்கள். பலத்த புன்னகமாகவும் சி என்று சொல்ல வேண்டாம். ஒரா தன்கருகுமா, அவர்களோடு கடிந்து காரசாரமாக பேச வேண்டாம். அவர்களோடு பேசுகின்ற பொழுது உங்களுடைய பேச்சை கௌரவமாக அமைத்துக் கொள்ளுங்கள், கண்ணியமாக பேசுங்கள். அவர்கள் இருவருக்கும் பணிந்து நடங்கள், மினல் கௌஃப் அல்ல, பயத்தினால் அல்ல, தந்தை சொல் கேட்காவிட்டால் அடிப்பார் என்ற பயத்தில் அல்ல, தாய் சொல் கேட்காவிட்டால் பணம் தரமாட்டார், பொருள் வாங்கி தரமாட்டார், கேட்பதை தரமாட்டார் என்ற பயத்தில் அல்ல. மினர் ரஹ்மா, பெற்றோருடன் இருக்கின்ற பாசத்தால் பணிநடங்கள், பயத்தின் காரணமாக அல்ல கட்டுப்படுவது, பாசத்தினால் அன்பால். தண்டனை கிடைக்கும் என்பதால் அல்ல, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பதனால் கட்டுப்படுங்கள், பணித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவு பணித்துக் கொள்ளுங்கள்? ஹதீஸ் சொல்கிறது, அல் ஜன்னா தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய்மார்களுடைய கால் பாதத்துக்கு தஹ்த கீழே என்றால் என்ன, பணியுங்கள், அந்த அளவு பணி நடங்கள், காலில் விழுங்கள் என்பதல்ல கருத்து. அவருடைய சொல்லை உங்களுடைய தலைக்கு மேலால் வையுங்கள். மினதுல் இருக்கிறது, சொர்க்கம் தாய் தந்தை இருவருடைய கால்பாதத்துக்கு கீழும் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறது. கபூர் ரபிரஹமுமா கமாரம்பயானி சதீரா, சிறு பிராயத்தில் என்னை பராமரித்தது போன்று, வளர்த்தது போன்று, என்னை ஆளாக்கியது போன்று, எனக்காக படாத பாடு பட்டது போன்று, அவர்களோடு நீ அன்பாக நடந்து கொள், கருணையாக நடந்து கொள் என்ற துவாவை ஓதிக்கொண்டே இருங்கள். எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு இத்தனை தடவை என்று சொல்லப்படவில்லை, எண்ணிக்கை சொல்லப்படாத துவா. இது ஒரு ஆயம், சில ஆயத்துகள். இன்னொரு ஆயத்தின் பின்னால் வேறு சூறாவில் ஓதினேன். ஈமான்தாரிகளே, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விடயத்தில் கரிசனை காட்ட வேண்டிய ஆயத், யா ஐயுவல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, கூவம் பூசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களை உங்கள் சார்ந்தவர்களை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களோடு இருக்கின்றவர்கள், உங்களுடைய கட்டுப்பாட்டில், உங்களுடைய பராமரிப்பில் இருக்கின்றவர்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபடுங்கள். நம்மால் நேரடியாக பாதுகாக்க முடியாது, பாதுகாப்பவன் அல்லாஹ், அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள், அதற்கான அமல்களை உருவாக்குங்கள். எரிகொல்லிகள் நரகம் மூட்டப்படுவது மனிதர்களையும் கற்களையும் வைத்து, விறகுகளே மனிதர்கள், விறகுகளே மனிதர்கள், அடுப்பில் மிக மிக வேகமாக மிக கடினமான அந்த ஆபத்தை எதிர்கொள்வது விறகு. அலையா மலாஹிகன் எல்லாரும் செய்தார், கடின சித்தம் உள்ள மலக்குமாரல் இருக்கார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், சொன்னதை செய்வார்கள். அல்லாஹ் சொன்னதை செய்வதுதான் அவர்களுடைய டியூட்டி, கடமை, பொறுப்பு. இது பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விடயத்தில் கரிசனை காட்டுவதற்கு நான் ஓதிய ஆயத். ஆயத்துக்களை சொல்லிவிட்டேன், குர்ஆன் ஹதீஸை சொல்லிவிட்டேன், இப்பொழுது தலைப்பை நான் நேரடியாக ஆரம்பித்தேன். கண்ணியமானவர்களே, இன்று பெற்றோர்கள் எந்த நிலைமையில் சமூகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்டிருக்கிறார்களா, உயர்த்தப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய பெற்றாரோடு நான் எப்படி இருக்கிறேன் என்ற வினாவை உள்ளத்தில் கொண்டு நாம் இந்த பிரசங்கத்தை செயல்படுத்தும். அவமதிப்பதற்கான காரணங்கள் என்ன? அவமதிப்பதற்கான தூண்டுகோள்கள் என்ன? என்னுடைய குறுகிய பலகீனமான என்னுடைய ஒரு கருத்து, நான்கு பானாக்கள், பானாவில் துவங்குகின்ற நான்கு விடயங்கள் பெற்றோர்களை பிள்ளைகள் அவமதிக்க தூண்டுகின்றன. ஈமான் இல்லாவிட்டால், தக்குவா இல்லாவிட்டால், பணம், பட்டம், பதவி, படிப்பு, பணம், பட்டம், பதவி, படிப்பு, இந்த நான்கிலும் பெற்றோரை விட நாம் உயர்ந்து விட்டால் நமக்கு ஒரு வகையான பெருமை, நமக்கு ஒரு வகையான அகங்காரம். இதுவரைக்கும் நாம் அவர்களை மதித்தோம், இன்று முதல் நான் ஒரு, யாரும் தவறாக இருக்க வேண்டாம், நான் ஒரு இளமானி பட்டதாரி, நான் ஒரு முதுமானி, நான் ஒரு கலாநிதி, ஏன் நான் என்னை சொல்கிறேன், நான் ஒரு ஹாபில், நான் ஒரு ஆலிம், எனக்கு முழு குரானும் பாடம், என்னுடைய தந்தைக்கு சூரா பாத்திஹாவிலும் பிழை வரும், நான் தெரியார், நான் தெரியார், எனக்கு 11,000 ஹதீஸுகள் தெரியும், என்னுடைய தந்தைகள் தெரியாது, எனவே என்னை விட அவர் சிறியவர், அற்பமானவர். இது தூண்டும் பணம், பட்டம், பதவி, படிப்பு, இது தலைக்கு ஏறினால் பெற்றோர்கள் உட்பட யாரையும் மதிக்க மாட்டோம்,
இது நடக்கிறது. கனிமனே, முன்னோர்களுடைய வரலாறு நான் ஒரு வித்தியாசமான பாணியில் இந்த தலைப்பை முன்வைக்க நினைக்கிறேன். முன்னோர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது பெற்றோருக்காக பதவியை இழந்தார்கள். எப்படி அது? பெற்றோருக்காக பட்டத்தை இழந்தார்கள். பட்டங்கள் பல இருக்கின்றன உலக தராதரத்திலே, ஆனால் அல்லாவிடம் இஸ்லாத்தில் உன்னதமான பட்டங்களில் ஒரு அந்தஸ்துகளில் உள்ளதுதான் சஹாபி பட்டம். ஒருவர் சஹாபி என்ற பட்டத்தை அடைவர். அது கோர்ஸ் முடித்தல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானோடு சந்தித்து இஸ்லாத்தோடு சந்தித்து வாழ்ந்து இறுதி வரைக்கும் முஸ்லீமாக மௌத்தாகினால் ஒரு கடவை சந்தித்தவர் பெண் சென்றாலும் அவர் அன்றிலிருந்து சஹாபி. ஒரு உன்னதமான ஒரு மனிதர் இருந்தார், தெரிந்தவர், வரலாறு தெரியும். அவருடைய பெயரை சொல்லும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய துஆ ரழியல்லாஹு அன்ஹு. ஒரு சஹாபியுடைய பெயரை கேட்கும் பொழுது எந்த துஆவை செய்வோமோ அந்த துஆவுக்கு உரித்தான நபர் சஹாபி என்று, நபித்தோழர் என்று அந்த பட்டத்தை அல்லது ஒரு பதவியை அல்லாவிடம் அடைய வேண்டியவர் அடையவில்லை. நபி அவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவையேனும் பார்ப்பதற்கு வர சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. கம்பெனியுடைய, ஃபேக்டரியுடைய உலக ஈடுபாடுகள் அல்ல, விவசாயம் தொழில்துறை அல்ல. அவருக்கு நாம் சொல்ல வேண்டியது ரழியல்லாஹு அன்ஹு, அவருக்கு நாம் சொல்வது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரை சேர்க்கிறோம் தாபியவன்களில். தாபியவன்கள் சஹாபாக்களை கண்டவர். ஆனால் நபி அவர்களுடைய காலத்திலே உலகத்தில் வாழ்ந்தவர். அந்த மனிதரை பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், எப்படி சொல்லி இருக்க வேண்டும் என்று? அவர் பெரிய ஆளா, என்னிடம் வரவில்லை, என்னிடம் பையற்று செய்யவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பேசவில்லை. நபியை ஏற்றுக்கொண்டார். உன்னதமான தக்குவாதாரி, ஈமான்தாரி. என்னை சந்திக்க வர அவருக்கு என்ன நேரம் இல்லையா? அவர் அவ்வளவு பெரிய ஆளா? கேட்கவில்லை. மாறாக இன்னும் நான் பெயரை சொல்லவில்லை, நபரை சொல்லி வருகிறேன். நீங்கள் சில வேளை உவைசுல் கரணியை சந்திக்கலாம். உவைசுல் கரணியை நீங்கள் சந்திக்கலாம். அவரும் உம்ராவுக்கு வரலாம். சந்தித்தால் யாரை பார்த்து சொல்கிறார்கள்? உமரே, நீங்கள் ஒரு தெருவில் சென்றால் அந்த தெருவில் இபிலிஸ் கூட வராமல் நலுகி செல்வார். எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தகுதியானவர், நபித்துவம் கிடையாது. சுவர்க்கத்துக்கு சென்றேன், தனிமுன்னால் ஒரு மாளிகையை கண்டேன். இது யாருடைய மாளிகை என்று கேட்டேன். இது குறைசி வாலிபர்களில் ஒரு வாலிபருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. என்னுடைய மாளிகையோ தெரியாது என்று உள்ளே காலெடுத்து வைக்க எத்தனித்தேன். உங்களுடைய மாளிகை அல்ல, உலகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உமருடைய மாளிகை. உலகத்தில் இருந்து கொண்டு சுவர்க்கத்திலே முத்து மாளிகை கட்டிய உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உவைசுல் கரணியிடம் உங்களுக்காக இஸ்திஃபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். சஹாபி பட்டம் எதனால் இழந்தார்? தாயுடைய ஊழியத்தில் இருந்தார். எனக்கு தாய் தான் பெருசு, நான் சஹாபி ஆகுவது எனக்கு பெருசல்ல. இந்த ஒரு தாய் தந்தை ஆஸ்பத்திரியில நிப்பாட்டினால் ஒரு நாளுடைய வேலையை விட தயாரா? ஏன் நோப்பே விழுந்துவிடும், ரெட் லைன் விழுந்துவிடும். யார் யாரிடமோ பெயரெடுப்பதற்கும் பட்டம் எடுப்பதற்கும் பொன்னாடை கிடைப்பதற்கும் உலகத்தில் ஏதோ ஒரு நான்கு பணத்தை சம்பாதிப்பதற்கும் பெற்றோர்கள் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காலத்தில் கூட ஒரு நாளை, ஒரு மணித்தியாலத்தை, ஒரு ஆறு மணித்தியாலத்துடைய இரவை நம்முடைய பெற்றோரோடு கழிக்க முடியாத நாம் எப்படி பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக அல்லாவிடம் மாற முடியும்? சஹாபி பட்டம் வேண்டாம், என்னுடைய தாயுடைய ஊழியம் எனக்கு பெருசு. நபியவர்களே சொல்லி கண்ண சொல்ல தலை சொல்லும், அவருக்கு தாயுடைய பணிவுடையில் இருக்கிறார், அவருக்கு வர நேரம் இல்லை. அன்பானவர்களே, உயிர்சொல்கள் ரஹமத்துல்லாஹி, அவருக்கு ஒரு நோய் இருந்தது, கொடிய நோய். ஹதீஸோடு இணைக்கிறேன், நான் சொன்ன ஹதீஸோடு இணைக்கிறேன். அவர் நோய் என்று தெரியுமா? குஷ்டரோகம். குஷ்டரோகம் வருபவர்கள் தப்புவது குறைவும், ஒரு வகையான ஆட்கொள்ளி நோய் அது. அவருடைய நோய் பெரிய அளவில் இருந்தது, அது தாயுடைய பணிவிடையால், தாயுடைய துவாவால், தாயுடைய அந்த உள்ளத்தை குளிர வைத்ததனால் அந்த நோய் குறைந்து 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 அது கூடி கூடித்தான் செல்லுமே தவிர குறைவது அறிவு. அது குறைந்து 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 ஒரு நாணயத்துடைய அளவுதான் இருக்கும். அந்த நாணயத்துடைய அளவை நபியவர்கள் அந்த அந்த உயிர்சுர்க்கன் ரஹமத்துல்லாஹிவர்களுக்கு அடையாளமாக சொல்லி அனுப்பினார்கள். ஹதீஸோடு இணைக்கிறேன், யாருக்கு நீண்ட ஆயுள் என்றால், இமாம்களுடைய பல ஆய்வுகள் உண்டு, அவருக்கு உண்மையிலே அல்லாஹ் இரண்டு ஆய்வுகளை முடிவு செய்திருப்பான். இவர் நல்லவராக வாழ்ந்தால், ஈமானோடு வாழ்ந்தால், தக்வாவோடு வாழ்ந்தால், இவருக்கு இன்னும் பத்து வருடங்களை நான் அதிகரித்து கொடுப்பேன் என்ற முடிவிற்கும் அல்லாஹ் அதை கொடுப்பான், நன்றாக வாழ்ந்தால். இன்னும் ஒன்று, அவர் வாழ்வார் 60 வருடங்கள் தான், அவர் வாழ்வார் 40 வருடங்கள், 40 வருடமும் 60 வருடங்களும் அவர் நோயற்ற வாழ்க்கை வாழ்வார். அவருடைய 60 வயதில் 20 வருடம் கட்டிலில் போகாது, அவருடைய 80 வருடத்தில் 25 வருடம் கட்டிலே போகாது. சுபவிலே கேள்விப்படுவோம், வபாத்தாகிவிட்டாராம், 90 வயதாம், நேற்று இஷா தொழுகை எனது வலதுபுறத்தில் தொழுதார். ஆரோக்கியம், நீண்ட ஆயுளுக்கு நிபுணர் விளக்கம், ஆரோக்கியம் நோயற்ற வாழ்க்கை. 60 வருடமும் வாழ்ந்தார், 60 வருடமும் செயல்பட்டார். கண்ணிராமத்தினாலே தாயுடைய பணிவிடை அந்த நோயை குணப்படுத்தியது, ஆரோக்கியம் கிடைத்தது. பொருள் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த நிகழ்வை சொல்கிறேன், பொருளாதார அபிவிருத்தி வேண்டும் என்று வட்டி எடுப்பதல்ல, இன்னும் ஒருவரை ஏமாற்றி பணக்காரர் ஆகுவதல்ல. அவன் என்னை ஏமாற்றி விட்டான், அந்த பணத்தை இவனுடைய பணத்தில் நான் எடுக்க வேண்டும் என்று, எனக்கு 10 செக் பம்ப் ஆகிவிட்டது, இவருடைய 5 செக்கை நான் பம்பாக்க வேண்டும் என்று அதை இல்லாமலாகி பணத்தை சுரண்டுவதல்ல. அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழிகளில் அடைய வேண்டும். பொருளாதார அபிவிருத்தி ஒரே நாளில், ஒரே நிமிடத்தில், ஒரே செகண்டில் ஒருவருக்கு ஒரு வியாபாரம் நடந்தது. அந்த காலத்தில் அந்த ஊரில் அவர் தான் கோடீஸ்வரராக மாறினார். ஒரு நாளில் கோடீஸ்வரர் யார் தெரியுமா? அவர் யார்? குர்ஆனில் அவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வு இருக்கிறது, அதுதான் ஆகப்பெரிய சூரா பக்கரா. சூரா பக்கராவிலே சுருக்கமாக விடயத்தை சொல்கிறேன், சூரா பக்கராவிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த பக்கரா என்று பெயர் வந்தது, பசு மாடு என்று பெயர் வந்தது. ஒரு பசு மாட்டை அறுக்க சொன்னான். அந்த பனு இஸ்ரவேல் கேள்வி கேட்டு 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 அவர்களே சிரமப்படுத்திக் கொண்டார்கள். நிறத்தை கேட்டார்கள், எப்படிப்பட்ட மாடு என்று கேட்டார்கள், எப்படிப்பட்ட தன்மை என்று கேட்டார்கள். சொன்னவுடன் ஏதோ ஒரு மாட்டை அறுத்து விட்டால் குறுக்கு கேள்வி கேட்பது ஆபத்து. அது முடிவானது இப்படித்தான் இருக்க வேண்டும். பளிச்சென்ற நிறம், மஞ்சள் நிறம், உற்சாகமான சுறுசுறுப்பான நோயற்ற மாடு. எந்த விவசாய பூமியிலும் உழுவதற்கோ சூடு மிதிப்பதற்கோ இறங்காத பிரஷான மாடு, எந்த வேலைக்கும் பயன்படுத்தப்படாத மாட்டை அறுக்க வேண்டும். தேடினார்கள், 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 எல்லா மாட்டு பட்டிக்காரர்களிடமும் தேடினார்கள், கிடைக்கவில்லை. ஒரே ஒரு இளைஞரிடம் கிடைத்தது, அல்லது ஒரே ஒரு அநாதையிடம் கிடைத்தது. மாட்டுக்கு என்ன விலை? எவ்வளவு வேண்டுமான அறந்தருவோம். அந்த மாட்டை அறுத்து உரித்து அந்த மாட்டின் தோலை எடுத்து ஏற்கனவே மாமிசம் இருந்த அளவுக்கு தங்கத்தால் நிறைத்து மீண்டும் ஒரு மாட்டை செய்தால், மாமிசம் இருந்த இடத்தில், எலும்பு இருந்த இடத்தில் அதே அளவிலே தங்கத்தை நிறைத்து ஒரு மாடு செய்தால் எந்த அளவு தங்கம் வருமோ அந்த தங்கம் தான் விலை. உடனே கொடுத்தார்கள், அந்த வாலிபருக்கு ஒரு மாட்டுடைய அளவு தங்கம் கிடைக்கிறது. எத்தனை கிலோ, எத்தனை ராத்தல், என்ன விலை என்று இன்று போட்டு பாருங்கள். 200 ராத்தருடைய மாடு என்றால் 200 ராத்தல், 200 கிலோ தங்கம் என்றால் 200 கிலோவுடைய தங்கம் இன்றென்ன விலை? நாம் எப்பொழுது இதை பேசுவோமோ அன்றைய விலை போட்டு பாருங்கள். ஒரு நாளில் அந்த மாடுதான் அவருடைய சொத்து, அந்த மாடு மாத்திரம் அவருடைய பொருளாதாரம். ஒரே நிமிடத்தில் கோடீஸ்வரன் ஆய்வு செய்து பார்த்தால் இவருக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைத்தது? ஒரு வியாபாரம் நடந்தது, ஹலாலான வியாபாரம், அதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்துக்கு உதவி செய்ய போகின்ற ஒரு மாடு, தியாகம் செய்யப்படுகின்ற ஒரு மாடு. அவருடைய வரலாறை படித்து பார்த்தால் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தவர். யாருடைய பொருளாதார அபிவிருத்தி கிடைப்பதற்கு மகிழ்ச்சியோ அவர் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கட்டும். இரண்டு ஹதீஸுடைய பகுதிக்கும் இரண்டு உதாரணங்களையும் சொல்லிவிட்டேன். நீண்ட தலைப்பு, ஒரு பிரசங்கத்திலே பேசி முடிக்க முடியாது. நம்முடைய பிரச்சனை இதுதானே, ஒன்று நோய் உடல் பிரச்சனை, அல்லது உடல் நன்றாக இருக்கிறது வருவாய் பிரச்சனை. இதுதான் நம்முடைய வழக்கு வம்பு, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கொலை, நம்முடைய சூனியம், நம்முடைய பொறாமை, நம்முடைய குரோதம், நம்முடைய வஞ்சகம், நம்முடைய ஏமாற்றம், நம்முடைய சூது, எல்லாவற்றையும் தலைப்பெண்ண பொருளாதார பிரச்சனை. பொருள் இருந்தால் அனுபவிப்பதற்கு உடலியல் பிரச்சனை. இந்த இரண்டு பிரச்சனைகளை தீர வேண்டுமா? பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இந்த நிமிடம் மாறுவோம், பெற்றோருடைய துவாவை அடைவோம். பெற்றோரை பகைத்து பத்து கடை சொந்தக்காரராக இருக்கலாம், நூறு அல்ல ஆயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், கடனோடுதான் வாழ்க்கை போகும், வட்டியோடுதான் போகும், இங்கு வரும் அங்கு போகும், அங்கு வரும் இங்கு போகும், திடீர் ரெண்டு நேரம் பிடிக்கும், திடீர் ரெண்டு வெள்ளம் வரும், அறுவடை அடுத்த வாரம் கடும் மழை, அல்லது சிலருக்கு வருவாய் நல்லும் சிலருக்கு அறுவடை மோசம், சிந்திப்பது இல்லையா? சிலருக்கு நல்ல அறுவடை, சிலருக்கு மோசமான அறுவடை. என்னுடைய ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. புவியியல் கோளாறு அல்ல, விண்ணியல் கோளாறு அல்ல, ஆகாய கோளாறு அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோருடைய பஜ்வாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இரண்டு விடயங்களும் பிளஸ் அதாவது நிறை பாசிட்டிவ் சொல்வார்கள். எதிர்மறையான உதாரணங்களை சொல்ல வேண்டும். ஆசை ஆர்வம் நன்மாராயம் அச்சமூட்டி எச்சரிக்கை. இரண்டாவது பகுதி சொல்லுங்க, பெற்றோர் அவமதித்தாலே நடக்கும். அதுக்கு முன்னர் சிறிய நிகழ்வு சொல்லி நான் அடுத்த தலைப்பு சொல்கிறேன். பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் நம்முடைய அந்தஸ்து உலகத்தில் வாழ்ந்தவல்ல, நாம் உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்மை பற்றி அல்லாஹ் மறுமையிலே நம்முடைய பெருமைகளை வெளியாக்கி விடுவார். என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை காட்சி கண்ட காட்சியிலே ஒரு கிராத்துடைய ஓசை கேட்கிறது. குர்ஆன் ஓதும் ஓசை, குர்ஆன் ஓதும் ஓசை சொர்க்கத்தில். யாருடைய வாய்ஸ், யாருடைய குரல், யார் ஓதுவது? அந்த குரலுக்குரியவர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மலக்கிடம் கேட்டார்கள், வழிகாட்டி மலக்கு இது என்ன, இது என்ன அறிமுகப்படுத்தி வழிகாட்டி கொண்டு போன மலக்கிடம் கேட்டார்கள், யாருடைய குரல்? ஹாரிசாவுடைய குரல், உங்களுடைய தோழர் ஹாரிசாவுடைய குரல். நபி அவர்கள் உடனே சொன்னார்கள், கதாலிக்கும் உள் பிர் அல்ல கதாலிக்கல் பிர், பெற்றோருக்கு உபகாரம் செய்தால் இப்படித்தான் அந்தஸ்து கிடைக்கும். பெற்றோருக்கு இங்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறார், சுவர்க்கத்தில் அவருடைய கலா தொலைக்கப்படுகிறது. இதைவிட அந்தஸ்து, இதைவிட அந்தஸ்து தேவையா? கண்ணியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். நெகட்டிவ் எதிர்மறையான உதாரணமும் இருக்கிறது. அவமதித்தால், ஒதுக்கினால், கடிந்து கொண்டால், கணக்கெடுக்காமல் விட்டார், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டார். முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது மாத்திருந்தால் முதியோர் இல்லம் அல்ல. இன்று எத்தனையோ பெற்றோர்கள் வீட்டுக்குள் முதியோர் இல்லத்தில் இருப்பது போன்றுதான் இருக்கிறார்கள். மகன் மாடா மாளிகையில், தாய் தந்தை குடிசையில், மகன் தலைநகரில், மாடா மாளிகை. யாரை குறிப்பிடவில்லை, அப்படி இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் திருந்த வேண்டும். உதாரணம் இதெல்லாம் சொல்லப்பட்ட உதாரணம் அல்ல, நடப்பதை நான் பொதுவாக சொல்கிறேன். அது இந்த ஊரில்தான் நடக்கிறது என்பது எனக்கு தேவையில்லை. மகன் மாடா மாளிகை, மகனுடைய வீட்டின் பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு நெலும்பு கடிக்காமல் நெலும்பு வலை, தாயுடைய வீட்டுடைய அளவு பாத்துரும், தாய் தந்தையை போட்டு வைத்திருக்கின்ற வீட்டுடைய அளவு பாத்துரும், தாய் தந்தையுடைய அறையின் அளவு கட்டில், ஏன் அந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லையா? அந்த வீட்டில் அவர்கள் இருந்தால் என்ன தரக்குறைச்சல்? அன்பானவர்களே, அவாமி ஹவுஷம் ரஹ்மத்துல்லாஹி ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள், பயங்கரமான நிகழ்வு. நான் ஒரு மையவாடியால் போய் கொண்டிருக்கேன், பெரும்பாலும் ஈரான் பக்தாதுடைய பகுதி நினைக்கிறேன். அதாவது ஹவுஸ் ஷெஃப் ஒரு மையவாடியால் போய் கொண்டிருக்கிறேன். திருந்த வேண்டும், சிடீரென்று கபரில் இருந்து மனிதர் எழுந்தினார். சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அபூஜகல் கூட ஏற்பாடப்பட்ட நிகழ்வு இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் கண்டார்கள், அப்துல்லாஹ் இஸ்கினி, அப்துல்லாஹ் இஸ்கினி, இது வேறு நிகழ்வு, உறுதிப்படுத்த சொல்கிறேன். எனக்கு தண்ணிதா தண்ணிதா தண்ணிதாடியானே தாகம், சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறான், தடியால் அடிக்கப்படுகிறான், சாட்டையால் எனக்கு தண்ணி கொடுக்காது. அப்துல்லாஹ் இப்னு உமர் சிறிய சஹாபி, அபூஜகலுடைய அடையாளங்கள் அந்த அளவு ஞாபகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்ச்சா இப்படி ஒரு கபரில் இருந்து ஒரு எழுப்பினான், பத்ரவாசியில் அழைக்கப்பட்ட இடம். அந்த கபரில் உள்ள அந்த கபிராடி தண்ணீர் கேட்டான், சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான். அடித்தவர் சொன்னார், எனக்கு இவனுக்கு தண்ணி கொடுக்காது, இவனுக்கு கியாமத்து அவரை. நபி சொன்னார்கள், யார் தெரியுமா அவன் எழுப்பப்பட்டவன், அடிக்கப்பட்டவன், தண்ணீர் கேட்டு கதறியவன் யார் தெரியுமா? அவன் தான் அபூ ஜஹல். மறுமை நாள் வரை இதுதான் அவனுடைய தண்டனை, கபரின் தண்டனை நடந்திருக்கிறது. அது போன்ற நிகழ்வுதான், ஒரு கபரில் இருந்து ஒரு எழுந்தினார், அவருடைய முகம் தலை அப்படியே கழுதை முகம், தலை கழுதை முகம், உடம்பு மனித உடம்பு. ஆச்சரியம் அடைந்து அப்படி எழுப்பினார், பார்த்தார், கொஞ்ச நேரத்துக்கு உள்ளே போய்விட்டார். நான் மையவாடியை தாண்டி சென்றேன், விவரம் கேட்க வேண்டும். அந்த மையவாடியை இறுதி ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டில் போதாட்டேன், அது இவருடைய தாய் அல்ல, அந்த தாயிடம் கேட்டேன், வேறொரு பெண்மணி. இப்படி ஒரு நிகழ்வை கண்டேன் தாயே, என்ன விடயம்? சுருக்கமாக தலைமை விடயத்தை கொடுக்கிறேன். மகனே, இவன் ஒரு குடிகாரன், போதை வசதி பாவனை உள்ளவன், குடித்து விட்டு வந்து இவனுக்கு ஒரு தாய் இருந்தார், தாயை படாத பாடுபடுத்துவான், தாயை திட்டுவான், தாய்க்கு அடிப்பான், தாயை வதை செய்வான், தாய்க்கு சித்திரவதை செய்வான். என்ன கரு கருவாடு மகனே என்று தூக்கி எரிந்து விட்டு ஓடுவது அல்ல, நீங்கள் சம்பாதித்து மாமிசம் ஆகி கொடுங்கள், ஆகி தருவார் தாய். என்னென்ன கரு முட்டை கோழி வாங்க தெரியாது அவனுக்கு, தாயை கேட்கிறோம், நீ சம்பாதித்து முட்டை வாங்கி கொடு, கோழி வாங்கி கொடு, ஆகி தருவார். உதாரணங்கள், தாய்மார்களை ஒரு ஹீரோ காலுக்காக ஏசுகின்ற பிள்ளைகள், ஒரு போனுக்காக ஏசுகின்ற பிள்ளைகள் எத்தனை பேர், ஒரு 50 ரூபாயுடைய கார்டு வாங்கி தரவில்லை என்று சூசனம் பேசுகின்ற பிள்ளைகள் இருக்கின்ற நவீன காலம். பயப்படுங்கள், சம்பவத்தை கேளுங்கள். ஏசுவான், திட்டுவான், அடிப்பான், வதைப்பான். தாய் குத்திவிடு சொல்வார், குடிக்காதே மகனே, ஒரு குடிதான் உன்னை கெடுத்திருக்கிறது, இந்த கெட்ட பழக்கத்தை விடு, இவனோடு சேராதே, அங்கே போகாதே என்று புத்தி சொல்லப்படுது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், உங்களுக்கெல்லாம் என்னவா தெரியும், நாங்கள கொடியமார்கள், நாங்கள இளைஞர்கள், நாங்கள் இப்படித்தான் ஜொலி பண்ணுவோம் என்று சொல்கிறீர்களா? வருமாசத்து வருமாசத்து ஒரு நாள் செத்தான், ஒரு நாள் செத்தான். அதுக்கு முன்னர் வார்த்தை சொன்ன தாய், இவன் தாய்க்கு எப்படி தெரியுமா சொல்லுவான், புத்தி சொல்லும் பொழுது, தாயே சும்மா கழுத கத்துற மை கத்தான், கழுத மாதிரி கத்தாவே, நான் குடித்தேன் குடிக்காமல் இருப்பேன், கழுத மாதிரி கத்தாது. உம்மா உப்பு கழுத என்று ஏந்தியவனை ஒரு நாள் அடக்கினோம், அடக்கிய நேரத்தில் இன்று வரை, அந்த அடக்கிய நேரத்தில் மாலை நேரத்தில் அவன் கபரில் இருந்து எழுந்துகிறான், அவனுடைய கழுதை முகத்தை காட்டிவிட்டு உள்ளே போகிறான், உருமாற்றப்பட்டான். தாய்க்கு கழுதை என்றவன் கழுதையாக மாறினான் கபரில். தாய்க்கு பைத்தியகாரன், தந்தைக்கு பைத்தியகாரன், தாய்க்கு பைத்தியகாரி, மலைச்சி, என்னென்ன பெயர்களை சொல்கிறோமோ, இன்று பட்டதாரியாக, இன்று விவேகியாக, இன்று அறிவாளியாக இருப்போம், பைத்தியம் பிடிக்காமல் மௌத்து வராது. இருந்தாவிட்டால் பைத்தியத்துக்கு வைத்தியம் செய்யாமல் மௌத்து வராது. ஓடுவோம், சலாம் சொல்வோம், முசாபகா செய்வோம், மானக்கா செய்வோம், முத்தமிடுவோம், கட்டி தழுவோம், மன்னிப்பு கேட்போம். கனிமரலே, இறுதியாக இந்த தலைப்பு முடித்துவிடு, நான் நரேந்திரமணி முடிக்க முடிக்க போகிறேன், எனக்கு இன்னும் நேரம் தேவை என்றால் நான் உரிய நேரத்தை முடிக்க நான் யோசிக்கிறேன். விடுமுறையினால் தான் கொஞ்சம் 2-3 நிமிடங்கள் நான் தாமதித்தால் நீங்கள் சகித்துக் கொள்வீர்கள் என்பது என்னுடைய மேலெண்ணம். ஒரு 2-3 விடயங்களை சொல்லி முடிக்கப் போகிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தாய் தந்தையரை அவமதிப்பதற்கான பிரதான தூண்டுகோள்கள் 4 பானாக்கள், பணம், பட்டம், பதவி, படிப்பு. இந்த 4 மாத்திரமல்ல, 5வது ஒன்று இருந்தும் தாய் தந்தையரை மதித்த ஒரு உத்தமரின் நிகழ்வை குர்ஆன் சொல்கிறது. அந்த உத்தமரின் பெயரிலே வந்திருக்கிற அந்த அத்தியாயம் சூரா யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பல சிறப்பு வாய்ந்தவர் பலஸ்தீனிலே பிறந்தார்கள். சிறிய தெரியும், சிறு குழந்தையிலே, பருவம், இளம் பருவத்திலே சகோதரர்களுடைய பொறாமைக்கு ஆளாகினார்கள், கிணத்தில் போடப்பட்டார்கள், அடிமையாக விற்கப்பட்டார்கள், எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலே அப்படியே வளர்ந்து ஆளாகி நிதி அமைச்சராக மாறிவிட்டார்கள். பலஸ்தீனுடைய கிணத்திலே வாளியிலே அள்ளப்பட்ட குழந்தை எகிப்திலே அமைச்சர், நிதி அமைச்சர், ஊழல் இல்லாத, ஏமாற்றம் இல்லாத, தன்னுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணாத அமைச்சர், மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்த துரும்பையும் பொதுக்கத்தில் சுரண்டாத நீதியான ஒரு அமைச்சர். இப்பொழுது ஒரு விழா நடக்கிறது. நான் விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன், விடயத்தை சொல்கிறேன். சூரா யூசுஃபை படிக்க வேண்டும், திருந்த வேண்டும். ஒரு விழா நடக்கிறது, இரண்டு கருப்பொருள் ஒரு விழா, கருப்பொருள் இரண்டு விழா, ஒன்று 2-in-1. பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வரவேற்பு விழா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கௌரவிப்பு விழா. வரவேற்பு விழாவும் கௌரவிப்பு விழாவும் ஒரே மேடையில். அமைச்சர், அதுக்கு மேலால் நபி ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு வேறு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு மக்களுக்கு கண்ணியத்தை உண்டு பண்ணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு மக்களுக்கு அன்பை உண்டு பண்ணும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் அஹ்சனுன்னாஸ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழையவர்களில் அழகானவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகிலும், நபி ரசூல் நிதி அமைச்சர் அரசியல் பலம், நிதி அமைச்சர் கையில் இருந்தால் பணம் புழங்குகின்ற ஒரு பகுதி, மிஸ்ருடைய பொருளாதாரமே கையில், பொதுநிதி கையில், இத்தனைக்கு மேலாக தந்தைக்கு இல்லாத ஒரு சிறப்பு. தந்தை நபி, தந்தை ரசூல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபிதான் ரசூல் தான், தந்தைக்கு இல்லாத ஒரு டேலண்ட். தந்தை படித்தது 3ஆம் வகுப்பு, தாய் படித்தது 5ஆம் வகுப்பு. நான் யூனிவர்சிட்டி கிராஜுவேட், எனக்கு முளைக்க கூடாது கொம்பு. நான் லோயராக இருக்கலாம், அக்கவுண்டராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், மஹஜித்தாக இருக்கலாம், முபஸ்தராக இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம். என்னுடைய தாய்க்கு உதவு கூட செய்ய தெரியாவிட்டாலும் என்னுடைய தாய் இரத்தத்தை பாலாக எனக்கு அல்லாஹ் ரிஸ்காக வழங்கிய ஊட்டிய தாய், எத்தனைய உணவுகளை என்னை சுமந்திருக்கின்ற காலத்திலே தவிர்த்த தாய், குடும்ப கல்யாணங்களை தவிர்த்த தாய், பிரயாணங்களை தவிர்த்த தாய், எத்தனையோ வெயிலே வெயிலை வடித்த தந்தை, எத்தனையோ கடற்கொலை செய்து மாதக்கணக்கிலே கடலிலே அலைந்த தந்தை, சாரம் கூட உடுக்க தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய மேடையில் ஏற்றுவதற்கு நீங்கள் தரக்குறைத்ததாக பார்த்தால் நீங்கள் ஜீரோ, நீங்கள் ஜீரோ, பூஜ்ஜியம். இந்த நிகழ்வோடு முடிக்க நினைக்கிறேன். இரண்டாவது பகுதி, எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. பிரிந்து சென்றபடி பார்க்கலாம், ஆனால் இடையிலே சொல்லித்தான் சென்று முடிக்கப் போகிற நிகழ்வோடு கௌரவ விழா பிறந்தவர் இல்லையா, இந்த மகனுக்கு பொன்னாடை, மகனுக்கு சர்டிபிகேட், மகனுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்வு பிறந்தவர் யாரோ தவறல்ல. மூத்தவர்களே, கண்ணியமானவர்களை கூப்பிடத்த வேண்டும். என்னுடைய கருத்து, என்னுடைய பணிவான கருத்து, இது சரியான கருத்து. எனக்கு மாற்று கருத்து ஒருவர் தெரிவிப்பார் என்றால் அவருடைய உள்ளத்தில் தூய்மை இல்லை, நடப்பதில்லை. சர்டிபிகேட் வாங்கும் பொழுது தாய் பெண்களாக இருந்தால் பெண் பகுதியில், ஆணாக இருந்தால் ஆண்களுக்கு மத்தியில், என்னுடைய கருத்து பிரதமதியுடைய கையால் கொடுப்பது பரவாயில்லை, அந்த சர்டிபிகேட்டை மகன் வாங்கும் பொழுது குறைந்த பட்சம் அந்த மேடையில் அந்த தங்கை ஏற்றப்பட வேண்டும், ஏற்றப்பட வேண்டும். தங்கை சபையில இல்லை, 1000 கிலோமீட்டர் கங்கால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் அழைப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. 350-400-500 கிலோமீட்டர் பிரயாணித்து அழைப்பு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். அந்த அழைப்பிதழை தாய் தந்தைக்கு கொடுத்தோமா? முதலாவது அழைப்பிதழ் கொடுக்க வேண்டியது தாய் தந்தைக்கு. அவர் மீன் வியாபாரியாக இருக்கலாம், அவர் மேசன் பாசாக இருக்கலாம், அவர் சமையல்காரராக இருக்கலாம், அவர் ஹோட்டலிலே ரொட்டி போடுகின்றவராக இருக்கலாம், அவர் நாட்டாமையாக இருக்கலாம், அவர் கூலி தொழிலாளியாக இருக்கலாம், அவருக்கு ஒழுங்காக உடுக்க தெரியாமல் இருக்கலாம், அவர் மேடையில் ஏற்றப்பட்டால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாயல் நமக்கு இருக்கிறது. முடிக்கிற நிகழ்வோடு எங்கு பிரதமதியுடைய சீட்டிலே பிரதமதி ஆசனத்திலே அமர வைத்தது யாரை? சிம்மாசனத்திலே தாயையும் தந்தையும் தான் அமர வைத்தார். மேடையிலே சிம்மாசனத்திலே அமர வைத்தது அமைச்சர் ஜனாதிபதி மந்திரி உட்காருகின்ற இருக்கையிலே கௌரவிப்பதை அமர வைத்தது பெற்றோரை. குர்ஆன் சொல்கிறது பெற்றோர் உட்பட சகோதரர்களும் கௌரவிக்கிறது. பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வரவேற்பு கௌரவிப்பு விழா கலாநாயகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரதமதியுடைய ஸ்தானம் பெற்றோருக்கு, அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு அல்ல, ஜனாதிபதிக்கு மேலால் பெற்றோர். குர்ஆன் சொல்கிறது எங்கிருக்கிறோம்? கடைசியாக நான் சொல்ல வந்தவிடையும் தந்தையை விட ஒரு படி மேலே ஒரு திறமை, அது கூட தடக்கணும் இல்லை. தந்தையே சின்ன வயதில் ஒரு கனவு கண்டேன், 11 கோள்கள் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் சாய்ப்பது போன்ற ஒரு கனவு கண்டேன், உங்களிடம் வந்து சொன்னேனே, நீங்கள் அதை சகோதரர்களிடம் சொல்ல வேண்டாம், பொறாமைப்படுவார்கள் என்று சொன்னீர்களே, நான் தவறி சொல்லிவிட்டேனே, அந்த கனவால் தானே கிணத்துக்கு போனேன், அதை சொல்ல போய்த்தானே அடிமையாக விற்கப்பட்டேன், இப்படி எல்லாம் காலம் கடந்து சிறு பிராயத்தில் உங்களை விட்டு பிரிந்தேனே, அங்கு கண்ட கனவின் விளக்கம் இதுதான், அங்கு கண்ட கனவின் விளக்கம் நீங்களும் என்னுடைய சகோதரர்களும் என்னை கௌரவிக்கிறீர்கள் அல்லவா, இந்த கௌரவம் தான் நான் சிறுபிராயத்தில் கண்ட கனவின் விளக்கம் என்று தந்தைக்கே பிள்ளை கண்ட கனவின் விளக்கம் தெரியாது. உங்களை விட எனக்கு அறிவு இருக்குது பாப்பா, உங்களை விட நான் சிரமசாலியும்மா, உங்களை விட நான் பெரியாதும்மா, உங்களுக்கு ஏ தெரியுமா, பி தெரியுமா, போன் தெரியுமா, பேஸ்புக் தெரியுமா, வாட்ஸ்அப் தெரியுமா, பேசுகிறோமே, நம்மை மடைய நாட்டித்தான் மௌத்து வரும் இந்த வினாடி திருந்தாவிட்டார். மதிப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்பி மதிப்பார்கள். யா பொனை என்று பேசுகிற பிள்ளை, யா அபத்தி என்று பிள்ளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பு தந்தையே அன்பு மகனே என்று பேசினார்கள். கண்ணியம் கண்ணியம் கொடுத்தால் கிடைக்கும். பெற்றோரை மதித்தால் நம்முடைய பிள்ளை நம்மை மதிக்கும். பெற்றோருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வரைகின்ற ஒரு வாழ்க்கை சுருக்கம் தான் நம்முடைய பெற்றோரோடு நாம் நடந்து கொள்கின்ற விதம். இன்னும் நாம் பேசியது 100 99% தகவல். உளமாக்களிடம் கேட்டு படிங்கள், உளமாக்களிடம் கால் மடையுங்கள், அதையும் இதையும் அந்த கோசையும் இந்த கோசையும் அந்த பட்டத்தையும் இந்த பட்டத்தையும் வாங்க முன்னால் அல்பாருபிவாலிதை பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளை என்ற சர்டிபிகேட்டை அல்லாவிடம் வாங்குவோம். தந்தையின் திருப்தியில் அல்லாவுடைய திருப்தி உண்டு தங்கி இருக்கிற சொர்க்கம் காலடியில் இருக்கிறது என்ற நன்மாராயத்திலே சொர்க்கம் போகலாம். எல்லாமல்ல உண்மையிலே உள்ளத்தால் பெற்றோர்களை மதித்து உணர்ந்து இதுவரைக்கும் செய்த மோசடிகளை துரோகங்களை மறந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய துவாவுடன் இந்த வினாடியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோபி செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஒவ்வொருடைய உரிமையை கொடுக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, பெற்றோருடைய மனதை குளிர வைக்கும் பிள்ளைகளாக நம்மை மாற்றுவாயாக, பெற்றோருடைய துவாவை அடைந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றுவாயாக, பெற்றோருடைய திருப்தியை அடைந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றுவாயாக, பெற்றோருக்கு என்னென்ன பணிவிடைகளை நம்மிடம் எதிர்பார்க்கிறாயோ யா அல்லாஹ், அந்த பணிவிடைகளை இப்பொழுது முதல் செய்ய துவங்குகின்ற பிள்ளைகளாக நம்மை ஆக்குவாயாக. அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களுடைய பெயரை துவா இசைப்பார், சதக்கா ஜாரியாக்களை தான தர்மங்களை நிரந்தர தர்மங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றி அருள்வாயாக. கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாக்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.